கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
Dear children, I am Mrs. Nilani, English teacher of Glananore Tamil Mahavidyalayam. I am very much pleased to meet you all in another lesson today. Today, our topic will be Use English Creatively and Innovatively in Written Communication. அனைவருக்கும் வணக்கம். நான் கிளனனோர் தமிழ் மகாவித்யாலயத்தின் ஆசிரியை நிலானி. மற்றும் ஒரு பாடத்தில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பார்க்க போகிறது எங்களோட GCE ஓலெவல் வினாத்தாளில் மிகவும் முக்கியமானதும் அதே போல் நாங்கள் அனைவரும் மிகவும் கடினம் என நினைக்கும் ஒரு பகுதி, அதாவது ரைட்டிங் பகுதிகளில் இலகுவான வழியில் செய்கிறதுக்கான சில டிப்ஸை உங்களுக்கு வழங்க உள்ளேன். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் GCE ஓலெவல் எக்ஸாமினேஷன் பேப்பர். யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஃபைண்ட் திஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ரைட்டிங் டுடே. ஆல் த சில்ட்ரன் திங்க் தட் திஸ் இஸ் வெரி ஹார்ட், பட் there are some easy ways to get full marks in these type of writing questions. For writing, usually we have to write a note, notice, picture description, graph description. There you will get a pie chart, bar chart, tables, line diagrams. And sometimes we have to write letters also. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ரைட்டிங் பகுதியில் நாங்கள் பார்ட் ஒன் பேப்பர் எடுத்துக்கொண்டால் 5 marks குவெஸ்சன்ஸ் வரும். நீங்கள் நோட் எழுதணும், அல்லது நோட்டீஸ் எழுதணும், அல்லது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதணும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிக்சர் தந்திருப்பாங்க, நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ சமீபமாக அந்த க்வெஸ்சன் டைப் கொஞ்சம் மாறி சம்டைம்ஸ் நீங்கள் வந்து வேர்ட்ஸை வச்சு ஃபில் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி அவங்க தந்திருப்பாங்க ஒரு பிக்சர், அதை பார்த்து அந்த சென்டென்ஸ் தந்திருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு 5 marks க்வெஸ்சனாக இருக்கும். அதே போல் நோட்டீஸ் உங்களுக்கு தெரியும், நோட்டீஸ் எப்படி எழுதுறதுன்னு நாங்கள் கிரேட் 9 காலத்திலிருந்தே நாங்கள் படிக்கிறோம். இதுவும் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இதுக்கும் நாங்கள் 5 marks பார்ட் 1 இங்கிலீஷ் பேப்பரில் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது நான் எங்களுக்கு ரைட்டிங்கில் வரக்கூடியது நோட், நோட் எழுதுறது. இதுக்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்தோம் பேப்பர்ஸில் சிச்சுவேஷனை தந்து நீங்கள் நோட்டை எழுதணும். இப்போ அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி அவங்க ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் தந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு இன்விடேஷன் ஏதாவது தந்திருப்பாங்க, அதை பார்த்து அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஒரு நோட் எழுதணும். இதுவும் ஒரு 5 marks க்வெஸ்சன். இதே போல் நாங்கள் பார்ட் 2 பகுதிகளை எடுத்தா, பார்ட் 2 எங்களுக்கு தெரியும் எங்களுடைய 14th அதாவது 14th க்வெஸ்சனில் ஏபின்னு 2 பகுதிகள் இருக்கும். இது ஒரு 10 marks இருக்கக்கூடிய க்வெஸ்சன். இந்த 10 marks இந்த ஏ அல்லது பி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஐத ஏ ஆர் பி, நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு விடை எழுதலாம். ஒரு பகுதி அதில் லெட்டர்ஸ் வழங்கி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். இதுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்படுற முறையும் உங்களுக்கு தெரியும். இதே போல் நாங்கள் பார்ப்போம் அதில் இன்னொரு பகுதி இருக்கும், அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது இதுவும் ரைட்டிங் தான். நீங்கள் வந்து கிராஃப்ஸ் வழங்கியிருப்பாங்க, பை சார்ட், பார் சார்ட், லைன் டயக்ராம், டேபிள்ஸ், இதில் ஏதாவது வழங்கியிருப்பாங்க, இதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு ஒரு வேர்டு கவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அநேகமாக நாங்கள் 100 100 வேர்ட்ஸுக்கு மாதிரி நீங்கள் இதுக்கான விடையை எழுதணும். இதுக்கும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு தெரியும் பார்ட் டூவில் உங்களுடைய கட்டுரை இருக்குது, அதுக்கு எங்களுக்கு 15 மார்க்ஸ் வழங்குவாங்க, அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. லெட்டர் ஒன்று உங்களுக்கு மற்ற கேள்விக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபைனலான ரைட்டிங் கேள்விக்கும் எழுதலாம். அந்த ஃபைனல் ரைட்டிங் க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு லெட்டர் ஒன்று வரலாம், ஸ்பீச் ஒன்று வரலாம், டயலாக் ஒன்று எழுதுறதுக்கு வரலாம், அல்லது ஒரு கட்டுரை, நாங்கள் யூஸ்வலாக சின்னதுலேருந்து எழுதுகிற கட்டு எஸ்ஏ ஒன்று எழுதுறதுக்கு வரலாம். இவை எழுதும் போது நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, அவங்க வந்து எங்களுக்கு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கைட்லைன்ஸை மிகவும் கவனமாக கவனித்து அதன்படி எழுதினோம்னா எங்களுக்கு வந்து மார்க்ஸ் எடுக்கிறது மிகவும் இலகுவாக இருக்கும். As I said, in part 1, you will be getting some sort of writing. There you have to score 5 marks for each type of writing. It can either be note, notice or picture description. For second part, there are many questions in writing. There we can take the 14th question where you have to write letter or description about charts. And another question we get in our paper, that's the essay part. That they are giving 15 marks. There we have to sometimes write a dialogue or a letter, maybe an essay or any descriptions. These type of things we will get for our GCE or level examination. What I say is always try to follow the instructions they have given to you. If you follow these instructions, it's very easy for you to get your full score. Right. இப்போ நாங்கள் பார்த்தோம் எத்தனை வகையான ரைட்டிங் எழுத்து பகுதிகள் எங்களுக்கு வரும் எங்களோட பேப்பரில். இந்த எல்லா பகுதிகளிலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு யோசிச்சேன் ஹவு டு டிஸ்கிரைப் அ பிக்சர் டிஸ்கிரிப்ஷனும் லெட்டர் ரைட்டிங், இந்த ரெண்டு பகுதிகளை மட்டும் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்பயுமே எங்களோட இங்கிலீஷ் லெசனுக்கு நீங்கள் உங்களோட ஒர்க் புக், உங்களோட ரீடிங் புக் அண்ட் அ நோட் புக், எழுதுறதுக்கு ஒரு கொப்பி போன்றவற்றை வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு நான் எங்களோட லெசனில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டி வரும். ஸோ கெட் ரெடி வித் யோர் ரைட்டிங் புக். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் ஸ்டார்ட் டு ரைட் அ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். நாங்கள் ஃபர்ஸ்டாக பார்ப்போம் எப்படி ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் எழுதுறது. ரைட், இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா, எல்லா பிக்சர்ஸையும் அதே மெத்தடில் நாங்கள் எழுதினோம்னா எங்களுக்கு பிழைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். யூ ஹேவ் டு ஃபாலோ அ பர்டிகுலர் பேட்டர்ன் இன் ஆர்டர் டு அவாய்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். இஃப் யூ ஃபாலோ த சேம் பேட்டர்ன் ஃபார் ஆல் த பிக்சர்ஸ், யூ வில் நெவர் மேக் மிஸ்டேக்ஸ். ரைட், ஸோ வி வில் ஃபாலோ திஸ் பேட்டர்ன் அண்ட் ட்ரை டு ரைட் அ குட் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஃபார் தட் டேக் அவுட் யுவர் Grade 11 English reading book, that's your pupil's book, and turn to page 8. There, in activity 8, you have a picture. You can see it's a crossing, some vehicles are coming, and also a grandmother or an old lady and a small boy is crossing the road. That is the picture. So this is the step, these are the steps for writing picture description. நாங்க பாப்போம் ஒரு picture description எழுதுறதுக்கு நாங்க follow பண்ண வேண்டிய steps. First one, observe the picture well. நாங்க எப்போதும் நாங்க describe பண்ண போற picture-ஐ மிகவும் கவனமாக அவதானிக்கணும். முதலாவதாக நாங்க describe பண்ண போகும் picture-ஐ கவனமாக மிகவும் தெளிவாக அவதானிங்க. Next, try to identify the situation. Situation, அதாவது சந்தர்ப்பம். இந்த பிக்சரை பார்க்கும்போது நீங்கள் இது எந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது, அந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க, அடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், கெட் த ஜெனரல் ஐடியா ஆஃப் த பிக்சர் ஆர் பேக்ரவுண்ட் ஆஃப் த பிக்சர் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கிரைப். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தனா உங்களுக்கு ஒரு ஜெனரல் ஐடியா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பிக்சர் எதை பற்றியது, இதற்கான சிச்சுவேஷன் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி ஐடியாக்களை நீங்கள் அந்த பிக்சரை பார்க்கறதன் மூலம் தெரிஞ்சுக்கொள்ளீங்க. ஃபர்ஸ்டாகவே நீங்கள் அந்த பிக்சர் மிகவும் கவனமாக அவதானிச்சு அதோட சிச்சுவேஷன் என்ன, அதனுடைய ஜெனரல் ஐடியா என்ன, பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி விடயங்களை தேடிக்கொள்ளுங்க. அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ், சில வாக்கியங்கள் நான் தரப்போறேன். இந்த வாக்கியங்களை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை ஆரம்பிக்கலாம். ஒன் மோர் திங் நான் இன்னொரு விடையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த பாடம் வந்து நீங்கள் கிரேட் 11 பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைகள் கிரேட் 8, 9, 10, 11 யாருமே இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஏ லெவல் வரைக்குமே தேவைப்படும். த்ரூ அவுட் யுவர் லைஃப் உங்களுக்கு எப்பயுமே இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஸோ நீங்கள் கிரேட் 8, 9 பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் சொன்னேன் நான் உங்களுக்கு சில சென்டென்சஸ் தருவேன், சில வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள் வந்து நாங்கள் எப்படி பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிற வாக்கியங்கள். அப்போ நீங்கள் உங்களுடைய கோப்பி எடுத்து எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் பிக்சர் டிபிக்ட்ஸ் about a. திரும்ப சொல்றேன், this picture depicts 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 about a. இந்த பிக்சர் எதை குறிப்பிடுகிறது? அப்ப நீங்க உங்களுடைய அந்த பிக்சருக்கு பொருத்தமான ஒரு வேர்டை போடலாம். நீங்க சொல்லலாம், this picture depicts about a ஸ்போர்ட்ஸ் மீட். அதாவது இந்த பிக்சர் மூலம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் காட்டப்பட்டிருந்தால், திஸ் பிக்சர் டிபிக்ட்ஸ் அபவுட் அ ஸ்போர்ட்ஸ் மீட். அல்லது நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண, எப்படி, திஸ் பிக்சர் ஷோஸ், திஸ் பிக்சர் ஷோஸ். நாங்கள் பார்ப்போம் இந்த சென்டென்ஸ் எப்படி நாங்கள் எங்களோட புக்கில் பேஜ் 8 உள்ள பிக்சருக்கு ரிலேட் பண்ணலாம்னு. திஸ் பிக்சர் ஷோஸ் அன் ஓல்ட் லேடி அண்ட் அ யங் பாய் கிராசிங் த ரோட். This picture shows an old lady and a small boy crossing the road. ஏதாவது நீங்கள் பார்க்குற அந்த பிக்சருக்கு பொருத்தமான வேர்ட்ஸை போட்டு நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். அல்லது this is a picture of a. அப்படியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஆல்ரெடி 3 ways சொல்லி கொடுத்துருக்கு. This is a picture of a பிளே கிரவுண்ட். அது ஒரு பிளே கிரவுண்டாக இருந்தால் அல்லது ஒரு ஃபேர், ஒரு சந்தையாக இருந்தால், this is a picture of a fair. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த வேர்ட்ஸ் பிள்ளைகள் ஆல்ரெடி நீங்க மெமரைஸ் பண்ணி பாடமாக்கி வச்சிருந்தீங்கடா, உங்களுக்கு ஒரு சில வேர்ட்ஸ், சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த ஒரு பேட்டர்னை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறது மிகவும் இலகுவா இருக்கும். இப்ப நாங்க பார்த்தோம், திஸ் பிக்சர் டிபிக்ட்ஸ் அபவுட் அ, அல்லது திஸ் பிக்சர் ஷோஸ், அல்லது திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ. ரைட், அடுத்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்ப்போம் பிக்சர் எடுத்தா சிங்கியூலர் திங்ஸ் அண்ட் ப்ளூரல் திங்ஸ். ஒருமையில சில பொருட்கள் காணப்படும் பன்மை. சில மரங்கள் காணப்படும், ஒரு சேர் இருக்கலாம், இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் இந்த பேஜ் 8 உள்ள பிக்சர் எடுத்தோம்னா, காஸ் தேர் ஆர் 2 cars. ஆனால் தேர் ஈஸ் அ பால், தேர் ஆர் காஸ், there is a boy. அப்ப நீங்க சிங்கியூலர் எங்க பொருத்தமா வரும், ப்ளூரல் எங்க பொருத்தம், இதை வச்சு சில சென்டென்சஸ் எழுதக்கூடியதா இருக்கும். இந்த உதாரணமாக பாருங்க, this picture shows an old lady crossing the road with her grandson. There are 2 cars in this picture. There is a crossing line in this picture. இப்போ நாங்கள் பார்ப்போம், ஆல்ரெடி நாங்கள் ஒரு 4 sentences எழுதிடுவோம். அநேகமாக உங்களுக்கு 5 sentences தான் எழுத வரும். இன்னொரு முக்கியமான விடயம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், யூஷுவலி வி ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார் த டிஸ்கிரிப்ஷன். நாங்கள் எங்களுடைய இதற்கு முன்னான பாடத்தில் பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஈஸ் அல்லது ஆ அதனுடன் வேர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம். திஸ் ஓல்ட் லேடி ஈஸ் crossing the road, is crossing the road. இங்கு நாங்கள் present continuous tense வந்து நாங்கள் பாவிப்போம். இதன் மூலம் நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்களுடைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாவிப்பீங்க present continuous tense. ஓகே, இப்போ நான் எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் உள்ள சிங்கியூலர் ப்ளூரல்ஸை எப்படி இனம் காண்றது. ரைட், நாங்கள் பார்ப்போம் இந்த பிக்சர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ரெபசிஷன்ஸ். நாங்கள் ஆல்ரெடி வேர்ட் கிளாஸஸ் என்னும் பாடத்தில் அட்ஜெக்டிவ்ஸ் என்றால் என்ன, ப்ரெபசிஷன் என்றால் என்ன, இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு தெரியும் அட்ஜெக்டிவ்ஸ் என்றால் என்ன. அட்ஜெக்டிவ்ஸ் என்றால் பெயருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அடைமொழி. நாங்கள் கொடுக்கலாம் கலர்ஃபுல், இப்போ நீங்கள் உங்களோட கோப்பில் எழுதிக்கொள்ளலாம் கலர்ஃபுல், பியூட்டிஃபுல், ஸ்மால், பிக், டார்க், யங், ஓல்டு, லார்ஜ், டைனி, இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் ப்ரெபொசிஷன் எடுத்துக்கொண்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆன், இன், அண்டர், பிட்வீன், நியர், பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட், இது போன்ற ப்ரெபொசிஷன்ஸும் உங்களுடைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய ரீடிங் புக்கில் பேஜ் 75 அங்கே ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு, அதை நாங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்து எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நாங்கள் எப்படி எழுதலாம். உங்களுக்கு தெரியும் முதலாவது சென்டென்ஸ் எப்படி வரும். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ரூமில் ரெண்டு பேர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, மேபி ஃப்ரெண்ட்ஸ், ரைட். வென் யூ டேர்ன் டு பேஜ் 75 இன் யோர் reading book, you can see a small picture. We'll see how to write a description for such a picture, right? For example, as they said, what you have to do is observe the picture. முதலாவதாக நான் அந்த பிக்சரை மிகவும் கவனமாக observe பண்ணும். So, and also you have to find the situation. So, this is a bedroom and two people are talking, they can be friends. And what may be the situation? They may be meeting after a period of time, right? We will see. We will start like this. This picture shows two people talking in a room. Or else, this picture shows a room. Right. அடுத்து நாங்க என்ன எல்லாம். There is a window in this picture. There is a window in this picture. There are two chairs in this picture. Usually நாங்க 5 தான் எழுதும். நாங்க பார்ப்போம் அந்த பிக்சர்ல இந்த மாதிரி எத்தனை சென்டென்சஸ் எழுதலாம். There is a window, there are some chairs. இதே போல நீங்க எழுதலாம். There is a bed in this picture, there are some books in this picture. இது நாங்கள் அதில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை பற்றி குறிப்பிடுறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இங்கே உள்ள ஆக்ஷன்ஸ் என்ன. உங்களுக்கு தெரியுது டூ பாய்ஸ் ஆர் டாக்கிங் டு ஈச் அதர் இன் திஸ் பிக்சர். டூ பாய்ஸ் ஆர் டாக்கிங் டு ஈச் அதர் இன் திஸ் பிக்சர். ஒன் பாய் இஸ் கீப்பிங் ஹிஸ் ஹேண்ட் ஆன் த பெட். ஒரு பாய் அதில் அவருடைய பெட்ல கையை வச்சுக்கொண்டு இருக்கிறார். இதே போல் நீங்க எழுதலாம் ஃபைனலா உங்களுடைய சென்டென்ஸ் வந்து அந்த பிக்சரை பத்தி ஓவரால் உங்களுடைய வியூ. ஓவராலா நீங்க இந்த பிக்சரை பார்த்தா நீங்க நாங்க இந்த பிக்சரை சொல்லலாம் திஸ் இஸ் அ வெரி நீட் அண்ட் டைடி ரூம். அந்த மாதிரி சொல்லி நாங்க எங்களுடைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை முடிக்கலாம். இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களோட புக் எடுத்து பேஜ் 8 உள்ள இதே மாதிரி ஒரு பகுதி இருக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் எழுத நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே போல உங்களுடைய ஓ லெவல் பாஸ் பேப்பர் புக்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஐடென்டிஃபை த பிக்சர், அப்சர்வ் இட் வெரி கேர்ஃபுல்லி. யூ ஹாவ் டு டெல் வாட் த பிக்சர் இஸ் அபவுட் அண்ட் யூ ஹாவ் டு டெல் அபவுட் தி ஆப்ஜெக்ட்ஸ் யூ கேன் சி. யூ கேன் யூஸ் தேர் இஸ் அண்ட் தேர் ஆர். After that, you can say the actions taking place using present continuous tense. Finally, you will give a summary. Sum up the picture in one sentence. நாங்க பாப்போம் இப்போ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறதுன்னு. சுருக்கமாக முதல்ல நீங்க அந்த பிக்சர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிக்சருக்கான பேக்ரவுண்ட் அந்த சிச்சுவேஷனை நீங்க கண்டுபிடிப்பீங்க. முதலாவது சென்டென்ஸ் எதை பத்தி இந்த பிக்சர் வழங்கப்பட்டிருக்குது, அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் மூணு நான் உங்களுக்கு தந்தேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அங்கே உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் நாங்கள் சொல்லலாம். தி ஐஸ் தி ஆர் அப்பாவிச்சு அங்கே உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம். அடுத்து அங்கே நடக்கிற ஆக்ஷன்ஸ் நடைபெறும் ஆக்ஷன்ஸ் சொல்லலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது am, is, are உடன் verb உடைய ing ஃபார்மை யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும். இது சொல்லலாம். ஃபைனலா அந்த பிக்சரை பத்தி உங்களுடைய ஓவரால் வியூ. இட்ஸ் அ நைஸ் பிக்சர், இட்ஸ் அ வெரி கிளீன் பெட்ரூம், இட்ஸ் அ வெரி நாய்ஸி ஃபேர், இட்ஸ் அ வெரி க்ரௌடி பிளேஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸை பாவிச்சு அந்த பிக்சரை பத்தின உங்களுடைய ஓவரால் வியூவை நாங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், இது உங்களுடைய 11 ஓ லெவல் எக்ஸாமினேஷன்ல பார்ட் 1 வரக்கூடிய ஒரு 5 marks க்வெஸ்சன். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், லெட்டர் ரைட்டிங். நாங்கள் அந்த லெட்டர் ரைட்டிங் லெசனை தொடங்குறதுக்கு உங்களோட இடத்துல கிரேட் 11 புக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல கிரேட் 10 புக்கும் இருந்தால் உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். நாங்கள் பார்ப்போம் இந்த லெட்டர் ரைட்டிங் என்ன மாதிரி நாங்கள் எழுதலாம்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு லெட்டர்ஸில் 2 லெட்டர்ஸ் இருக்கு, ஃபார்மல் இன்ஃபார்மல், அல்லது ஆஃபீஷியல் லெட்டர், ஃப்ரெண்ட்லி லெட்டர்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் சொல்கிறது ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். இதுக்காக இது இந்த 2 வகையான லெட்டர்ஸில் உங்களுக்கு தெரியும் பல டிஃபரன்சஸ் இருக்கு. ஃப்ரம் த ஃபார்மேஷன் இட் செல்ஃப் தேர் ஆர் சோ மெனி டிஃபரன்சஸ் யூ கேன் ஃபைண்ட், ரைட். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த செகண்ட் பார்ட் ஆஃப் டுடேஸ் லெசன். இட் இஸ் அபவுட் ரைட்டிங் letters. So as you all know, there are 2 types of letters you have to write. One is a formal letter or an informal letter. Earlier we used to call it friendly letter and personal letters. Now we call it formal and informal letter. I think it is better if you have your English textbook with you, and also if possible take your grade 10 English book also, just to see the format of the letter. These formal and informal letters, when you take these 2 types, they have so many differences. Even the format gives you a different type, and also the words we use. Usually we have to use different types of sentences when we write a formal and informal letter. So it is better if you are aware what to use for the particular type of letter. அதாவது நாங்கள் இந்த 2 டைப்ஸ் லெட்டர்ஸும் எழுதும் போது நாங்கள் பாவிக்கிற வேர்ட்ஸ்லே பல விதமான டிஃபரன்சஸ் இருக்கு. ஆகவே நீங்கள் அந்த லெட்டர்ஸை படித்து கொள்ளும் போது இந்த டிஃபரெண்ட் டைப்ஸை படிச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மல் லெட்டர்ஸுக்கு எந்த மாதிரி சென்டென்சஸ் நாங்கள் எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர்ஸுக்கு எந்த மாதிரி சென்டென்சஸ் எழுதணும்னு நீங்கள் இலகுவாகவே அறிந்து கொள்ளலாம், ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பார்ப்போம் ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்னா என்னது? இன்ஃபார்மல் லெட்டர்னா உங்களுடைய ஒரு நாங்கள் சொல்லலாம் அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் அப்படி சொல்லலாம். இது வந்து நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் தமிழில் சொல்லுவோம் நாங்கள் உறவு முறை கடிதங்கள். இது உங்களுக்கு தெரியும் யாருக்கு நாங்கள் எங்களுக்கு ஆல்வேஸ் பி ரைட் இட் டு நோன் பீப்புள், எங்களுக்கு அதிக அளவில் தெரிஞ்சவங்களுக்காக தான் நாங்கள் இந்த லெட்டர்ஸ் எழுதுவோம். ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் இந்த லெட்டர்ஸை எழுதுவோம். உங்களோட புக்கில் உங்களோட இங்கிலீஷ் புக்கில் பேஜ் 9 கிரேட் 11 இங்கிலீஷ் புக்கில் பேஜ் 9 எங்களுக்கு ஒரு ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று இருக்கு. இட்ஸ் அன் இன்ஃபார்மல் லெட்டர், ரைட். நாங்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்டா இதில் எத்தனை பகுதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு அட்ரஸ் தந்திருப்பாங்க, டேட், ஒரு சல்யூட்டேஷன் அண்ட் பாடி ஆஃப் த லெட்டர், கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். நாங்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்டர்ஸ் ஆர் சென்டர்ஸ் அட்ரஸ். நாங்கள் அந்த லெட்டரில் முதலாவது பகுதி ரைட்டர்ஸ் ஓ சென்டர்ஸ் அட்ரஸ். இந்த நாங்கள் புக்கில் தரப்பட்டுள்ள லெட்டரை நீங்கள் பாருங்கள். இங்கே ரைட்டர்ஸ் அல்லது சென்டர்ஸ் அட்ரஸ் என்னும் பகுதி நம்பர் 18 லேக் டிரைவ் பண்ணிபிட்டி. ஸோ எவ்ரி இன்ஃபார்மல் லெட்டர் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் writers or senders address. And the second part, it is a date. So date is simply date. It's 27th January 2016. அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் இந்த லெட்டர் அடுத்த பகுதி டேட், அதாவது 27 January 2016 இந்த மாதிரி டேட். அடுத்ததாக நாங்க சொல்லுவோம் டியர் ஃப்ரெண்ட், டியர் மதர், டியர் குமாரி, டியர் ராம், இந்த மாதிரி வந்து நாங்கள் எடுக்கலாம். அதாவது சல்யூட்டேஷன், விழிப்புன்னு நாங்கள் தமிழில் சொல்லணும். ரைட், இங்கே சல்யூட்டேஷன் என்ன? டியர் கலனி, இவங்க எழுதியிருக்காங்க டியர் கலனி. அடுத்ததாக தான் ஸ்டார்டிங், இந்த லெட்டரை எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நான் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்ததாக சொல்லுவேன். இந்த புக்கில் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் புக் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டியர் கலனி, ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன். மோஸ்ட்லி எல்லா ஒரு இன்ஃபார்மல் லெட்டர்லேயுமே நாங்கள் இந்த பகுதியை யூஸ் பண்ணலாம். டியர் மாம், ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன். இந்த மாதிரி நீங்கள் இந்த பகுதிகளை பாடமாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எழுதக்கூடியது இலகுவாக இருக்கும். அதே போல் இப்படியே நாங்கள் ஃபுல் பாடி ஆஃப் த லெட்டர் பகுதி. அடுத்ததாக நாங்கள் தெரியும் லெட்டரில் கடைசி பகுதி, இறுதி பகுதியில் கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ்னு ஒரு பகுதி இருக்கு. அதாவது வித் லவ், வித் கைண்ட் ரெகார்ட்ஸ், யுவர்ஸ் லவ்விங் ஃப்ரெண்ட், யுவர்ஸ் லவ்விங் சன், வித் லவ் அப்படி நாங்கள் எங்களை லெட்டர், உங்கள் அன்புடைய அப்படி நாங்கள் முடிப்போம். வேணா எங்கள் லெட்டரில் தமிழ்ல, அதே போல் இந்த எங்கள் நான் புக்கில் பார்ப்போம். பெஸ்ட் விஷஸ் ஃபரா, அந்த லெட்டர் எழுதினவர் யார்? சென்டர் ஃபரா, ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு லெட்டரில் என்னென்ன பகுதிகள் இருக்கு: ரைட்டர்ஸ் ஆர் சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், சல்யூட்டேஷன், ஸ்டார்டிங், சப்ஜெக்ட், கன்க்ளூஷன், இது பாடி ஆஃப் த லெட்டர்னு வரும். அதே போல் கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ் ஒரு பகுதி வருது. அதே போல ரைட்டர்ஸ் அண்ட் சென்டர்ஸ் அட்ரஸ், இந்த அனைத்து பகுதிகளும் இந்த புக்கில் உங்களுக்கு இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 10, தட்ஸ் ஆன் பேஜ் 9. இப்போ நாங்கள் லெட்டருடைய பகுதிகளை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எப்படி லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விதங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ், அதே போல் இன்ஃபார்மல் லெட்டரை கன்க்ளூட் பண்ணக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ், முடிக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். இதை நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா உங்களோட லெட்டர்ஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட். வி வில் ஸ்டார்ட். ஐம் கோயிங் டு கிவ் யூ த வேஸ் டு ஸ்டார்ட் அன் இன்ஃபார்மல் லெட்டர், ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு ஆர் யூ கெட்டிங் ஆன் ஓவர் தேர், ஹவு ஆர் யூ கெட்டிங் ஆன் ஓவர் தேர். செகண்ட் ஒன், I hope my letter finds you in good health. I hope my letter finds you in good health. I received your letter. Next one. It's been a while since I've heard from you. It's been a while since I've heard from you. Next one. How are the things with you? How are the things with you? அல்லது நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you for the letter you sent. Thank you for the letter you sent. Next one. Many thanks for the letter. Many thanks for the letter. Next one, I am sorry for the delay. Next one, I am sorry for the delay. அடுத்ததுல, I am really delighted to know that. I am really delighted to know that. அல்லது ஒரு gift அல்லது card வந்ததுக்கு நீங்க thank பண்றதா, thank you for your gift and card. Thank you for your gift and card. Okay, now these are the ways to start an informal letter. Now we will see how to conclude ஒரு கடிதத்தை நிறைவு செய்யறது, இன்ஃபார்மல் லெட்டர் நிறைவு செய்வதற்கான மெத்தட்ஸ். Hope you will write me soon. அல்லது I am waiting for your reply. I am waiting for your reply. Give my love to aunt and uncle. Give my love to aunt and uncle. Give my love to all the family. Or else, please convey my loving regards to your family. Please convey my loving regards to your family. அல்லது give my regards to your mom. அல்லது give my regards to your dad. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஃபார்மல் லெட்டர்க்கான ஃபார்மேட், அது எவ்வாறு எழுதுறதுன்னு தெரியும். அதுக்கான சில யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் நாங்கள் பார்த்தோம். இப்ப நாங்க பார்ப்போம் ஒரு ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர் அல்லது ஆபீஷியல் லெட்டர் எப்படி எழுதுறது. இதுக்கு நீங்க உங்களுடைய இங்கிலீஷ் புக்ல நீங்க எடுக்கலாம், உங்களுடைய இங்கிலீஷ் புக் கிரேட் 10 இங்கிலீஷ் புக்ல பேஜ் 44. ஆல் கிரேட் 11 பிள்ளைகள் உங்கள்கிட்ட கிரேட் 10 புக்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதில் நாங்கள் ஒரு ஃபார்மல் லெட்டர் அந்த ஃபார்மேட்டை நாங்கள் பார்க்கலாம். ரைட், ஸோ த வெரி வாட் யூ கால் வெரி விசிபிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். இன் ஃபார்மல் லெட்டர்ஸ் வி கேன் சி டூ அட்ரஸஸ், தட் இஸ் சென்டர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது ரெண்டு அட்ரஸ் நாங்கள் எழுதும். நாங்கள் பார்ப்போம் இந்த லெட்டருடைய ஃபார்மேட். ரைட், ரைட்டர்ஸ் ஆர் சென்டர்ஸ் அட்ரஸ், நாங்கள் முதல் லெட்டரில் பார்த்த மாதிரி அட்ரஸ் அண்ட் டேட். நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய புக்கில் உள்ளதில் புதுப்புர டேனி பிடியர், தட் இஸ் தி அட்ரஸ், சென்டர்ஸ் அட்ரஸ், டேட் 13th March 2015. நெக்ஸ்ட் ஒன் ரிசீவர்ஸ் designation and address, பெறுபவரின் பதவி அதோட அட்ரஸ் தான் நாங்கள் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் புக் அக்கார்டிங் டு இட் சேஸ் புக், எங்களுடைய புக்கில் வழங்கப்பட்டிருக்க லெட்டரில் வழங்கப்பட்டிருக்கு த மேயர், முனிசிபல் கவுன்சில், தனி பிடியர். ஸோ உங்களுக்கு தெரியும் சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், ரிசீவர்ஸ் அட்ரஸ். அடுத்து சல்யூட்டேஷன், உங்களுக்கு தெரியும் நாங்கள் விழிப்பு, டியர் சார், டியர் மேடம், ரெவரன்ஸ் சார், இங்கு மை டியர் லவ்விங் சார் அப்படி நாங்கள் எழுதுறது இல்லை, அது வந்து இன்ஃபார்மல் லெட்டருக்கு தான். இங்கே டியர் சார், டியர் மேடம், டியர் பிரின்சிபல் அந்த மாதிரி எழுதலாம். அடுத்ததாக அந்த லெட்டரில் பார்க்காத ஒரு பகுதி இங்கே ஒரு டாபிக், அந்த டாபிக் வந்து எப்பயுமே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, ஹெடிங் அல்லது டாபிக். நான் இந்த லெட்டரில் பார்க்குறோம் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் டம்பிங் கார்பேஜ் இன் யோர் ஏரியா, உங்களுடைய பகுதியில் குப்பை கூளங்களை போடுறதுக்கு எதிராக. அப்போ இந்த லெட்டருடைய சுருக்கம், சமரி ஆஃப் திஸ் லெட்டர் ஷுட் பி கிவன் இன் த டாபிக் சென்டென்ஸ், ஆர் வி கால் இட் ஹெடிங். ரைட், அடுத்ததா பாடி ஆஃப் த லெட்டர். யூஷுவலி வி ரைட் திஸ் பாடி ஆஃப் த லெட்டர் இன் 3 பேராகிராஃப்ஸ். யூஷுவலி நாங்கள் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் 3 பேராகிராஃப்ஸில் வழங்கலாம். அடுத்ததாக விஷ், தேங்க்யூ அப்படின்னு நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம் லெட்டரில். அடுத்ததாக கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ், யாஸ் ஃபேத்ஃபுல்லி, யாஸ் சின்சியர்லி, யாஸ் ட்ரூலி, இங்கே யார் லவ்விங் அந்த மாதிரி பகுதி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பேப்பர் இந்த புக் இட் சேஸ் யாஸ் ஃபேத்ஃபுல்லி. ஃபைனலி சிக்னேச்சர் அண்ட் நேம் ஆஃப் த சென்டர், தே ஆர் யூ கேன் ரைட் ஹிஸ் டெசிக்னேஷன் ஆல்சோ இஃப் தேர்ஸ் எனி டெசிக்னேஷன். அக்கார்டிங் டு த புக் இட் சேஸ் எஃப்ஜே பீரிஸ். ரைட், so again I repeat, you have to write writer's, sender's address, date, receiver's designation and address, salutation, underlined topic or heading, body of the letter, wish, complimentary clause and signature and sender's name. If there's any designation you can write it also. இப்ப இந்த பகுதிகளை பார்த்து நாங்கள் எங்களுடைய ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது அது மிகவும் நீட் அண்ட் டைடியா இருக்கு. நாங்க பார்ப்போம் ஒரு ஃபார்மல் லெட்டர் எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்ப நாங்க பார்ப்போம். நீங்க உங்களுடைய ரைட்டிங் புக் எடுத்து இந்த பகுதிகளை எழுதி கொண்டீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதும் போது யூ கேன் யூஸ் ஐதர் ஆஃப் தீஸ் சென்டென்ஸ், இதுல சில பகுதிகளை நீங்க யூஸ் பண்ணலாம். வேஸ் டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் அ ஃபார்மல் லெட்டர், ஐ ஆம் த ட்ரெஷரர் ஆஃப், நீங்க எழுதலாம் ஐ ஆம் த ட்ரெஷரர் ஆஃப், அல்லது ஐ விஷ் டு அப்ளை ஃபார் த, அல்லது ஐ விஷ் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் ஆன், அல்லது தி என்வாயரமெண்டல் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல் ஹாஸ் பிளான்ட் டு, அடுத்து ஐ விஷ் டு பிரிங் யுவர் கைண்ட் கன்சிடரேஷன் தட், ஐ வுட் லைக் டு இன்வைட் யூ, இட்ஸ் மை பிளஷர் டு இன்வைட் யூ. நாங்கள் இந்த ரெண்டு பகுதியில் ஒரு இன்விடேஷன் லெட்டருக்கு நாங்கள் எழுதலாம். அல்லது ஐ ஆம் ரைட்டிங் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் த சயின்ஸ் ப்ரொஜெக்ட், வி ஆர் ஹியர் லுக்கிங் ஃபார் அன் அட்மிஷன் இன் யோர் ஸ்கூல் அப்படி எழுதலாம். அல்லது I am writing this letter to request for permission. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே நீங்கள் எழுதுகிற ஃபார்மல் லெட்டர், ஏதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கடிதத்துக்கான ரிப்ளையாக இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி எழுதலாம். அல்லது நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த லெட்டர் எழுதிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஒரு லெட்டர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் கோட் பண்ணி எழுதுறீங்கன்னா பின்வருமாறு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி? ஐ ஆம் ரைட்டிங் இன் ரெஸ்பான்ஸ் டு யுவர் லெட்டர் ஃப்ரம் November 21st. அல்லது எழுதலாம், திஸ் இஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் ஆன் 21st September. அல்லது வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் 6 October 2021. அல்லது திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட். நோட்டீஸ் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் நான் சொன்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதலாம்னு நீங்கள் எழுதலாம். திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் நோட்டீஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்பியர்ட் இன் தி சண்டே டைம்ஸ் நியூஸ் பேப்பர். அல்லது திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அப்ளிகேஷன். அல்லது இட் இஸ் வித் பிளஷர் வி இன்ஃபார்ம் யூ தட். அல்லது நீங்கள் எதுலையாவது அவங்க வழங்க தரப்பட்ட லெட்டருக்கு ஏதாவது நீங்கள் பதில் எழுதும் இவ்வாறு எழுதலாம், இட் இஸ் வித் ரிக்ரெட் வி இன்ஃபார்ம் தட். ஆர் எல்ஸ் வி ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் தட். இந்த ரிக்ரெட் வேர்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணால், ஏதாவது நீங்கள் ஒரு ஷெடியூல் பண்ண ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணால், ஒரு எக்ஸாம் ஷெடியூல் பண்ணி டியூ டு பேண்டமிக் நீங்கள் அதை கேன்சல் பண்ணீங்கன்னா, வி இன்ஃபார்ம் வித் ரிக்ரெட். இந்த மாதிரி நாங்கள் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது ஐ ரிசீவ்ட் யுவர் கம்ப்ளைண்ட் லெட்டர் டேட்டட் 21st December 2021 regarding எது சம்பந்தமான இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ஃபார்ம் ஒரு ஃபார்மல் லெட்டர் எப்படி நார்மலாக யூஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அல்லது ஒரு ரிப்ளை லெட்டராக இருந்தால் இந்த ஃபார்மல் லெட்டர் எவ்வாறு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் பாடி ஆஃப் த லெட்டர் 3 paragraphs, அந்த ஹெட்டிங் எப்பயுமே ஷார்ட்டாக இருக்கணும், பட் இட் ஷுட் பி த சமரி. நீங்கள் கூற போகும் விடயத்தை சுருக்கமாக அந்த ஹெட்டிங் சென்டென்ஸ்ல நாங்க எழுதுவோம். இதே போல எப்படி நாங்க கன்க்ளூட் பண்ணலாம்னு பார்ப்போம், முடிக்கலாம். ஐ வுட் பி மச் கிரேட்ஃபுல் இஃப் யூ குட் கன்சிடர் ஆன் திஸ் ரிக்வெஸ்ட். அல்லது ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. அல்லது ஐ வுட் பி தேங்க்ஃபுல் இஃப் யூ குட் அரேஞ்ச் திஸ் ஃபார் மீ. ஆர் எல்ஸ் ஐ வுட் பி தேங்க்ஃபுல் டு யூ இஃப் யூ குட் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஒகேஷன். அல்லது நாங்க எழுதலாம், ஐ ஹோப் தட் மை ரிக்வஸ்ட் வில் பி ஃபேவரபிளி கன்சிடர். அல்லது யுவர் ரிப்ளை வில் பி அப்ரிஷியேட்டட் கிரேட்ஃபுல். இஃப் யூ ரிக்வயர் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பிளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கண்டாக்ட் மீ. பிளீஸ் ரிப்ளை அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நாங்க எங்களுடைய ஒரு ஃபார்மல் லெட்டரை கன்க்ளூட் பண்ணோம். நாங்க பிள்ளைகள் இந்த டுடேஸ் லெசன்ல ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லெட்டர் ரைட்டிங் மிகவும் சுருக்கமாக பார்த்துருக்கோம். எங்களோட ஃபியூச்சர் லெசன்ஸ்ல இதுல மேலதிகமாக டிஸ்கிரைபிங் சார்ட்ஸ், ஹவு டு ரைட் பேராகிராஃப்ஸ், இது இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ஹோப் திஸ் லெசன் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இந்த லெசன் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பிளீஸ் டோன்ட் கெட் ஸ்கேர் டு டூ ரைட்டிங் குவெஸ்சன்ஸ் இன் யோர் லெவல். ரைட்டிங் பார்ட் செய்யும் போது நீங்கள் பயம் இல்லாமல் தைரியத்தோடு செய்யுங்க. இந்த ஃபார்மேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வருவதற்கான சான்சஸ் மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ப்ராக்டிஸ் வெல், கீப் ப்ராக்டிசிங், டூ வெல், ட்ரை டு அட்டெம்ப்ட் சோ மெனி க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் பேப்பர்ஸ். ஆல் த பெஸ்ட்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31st வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.